நான் இந்த சரீரங்கள் அல்ல, பொருளடக்கம் ஒன்று. தேதி நித்தியம் அவத்தியோயம் தேகே சர்வசிய பாரத தஸ்மா சர்வாணி பூதானி நத்வம் சோசிதும் அர்கசி. பாரதகுல தோன்றலே, தேகத்தின் உள்ளே விளங்கும் ஆத்மா என்றும் நித்தியமானவன், அவனை ஒருபோதும் அழிக்க முடியாது. ஆகையால் நீ எந்த ஜீவராசிக்காகவும் வருந்து தேவையில்லை. பகவத்கீதை 2வது அத்தியாயம் 30வது பதம். சரீரத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் நாம் என்பதை புரிந்து கொள்வதே ஆன்மீக வாழ்க்கையின் முதற்கட்டமாகும். இறப்பின் பிடியிலிருந்து விடுபட்டு ஆன்மீக உலகத்திற்குள் நுழைய விரும்பும் ஒவ்வொருவரும் நான் இந்த சரீரம் அல்ல, ஆத்மா என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது இன்றியமையா தேவையாகும். நான் சரீரம் அல்ல என்று வாயால் கூறினால் மட்டும் போதாது, சரீரத்திற்கு அப்பாற்பட்ட நமது ஆன்மீக நிலை உண்மையாகவே உணர வேண்டும். இத்தே ஆத்ம அனுபவம் அற்பமான விஷயம் அல்ல. நாம் சரீரத்திற்கு அப்பாற்பட்ட பரிசுத்தமான ஆத்மாக்கள் ஆன போதிலும் எவ்வாறோ சரீரம் என்னும் ஆடைக்குள் தற்போது சிக்கின்று நிற்கிறோம். இறப்பிற்கு அப்பால் செல்வத்தின் மூலம் பெறக்கூடிய ஆனந்தத்திலும் சுதந்திரத்திலும் நமக்கு உண்மையான விருப்பம் இருக்குமாயின் நாம் ஆத்மா என்று இயல்பாக சிந்திக்கும் நிலைக்கு நம்மை நாம் உயர்த்தி கொண்டே ஆக வேண்டும். அது மட்டுமன்றி அந்த நிலையிலிருந்து வலுவாமல் நிற்கவும் வேண்டும். சரீரமே நான் என்று வாழும் நம்முடைய தற்போதைய நிலையில் ஆனந்தத்தை பற்றிய நமது கருத்துக்கள் அனைத்தும் ஜன்னி கண்ட ஒரு மனிதனுடைய கருத்துக்களுக்கு ஒப்பாகும். இத்தகைய ஜட சரீர பந்தத்தை செயல்களே புரியாது இருப்பதன் மூலம் தவிர்க்கலாம் என சில தத்துவ ஞானிகள் அறிவிக்கின்றனர். இவ்வுலகில் நாம் புரியும் செயல்கள் அனைத்தும் இறுதியில் துன்பம் விளைவிப்பவை. இத்தகைய சிந்தனைக்கு காரணமாக இந்த தத்துவவாதிகள் காட்டுகின்றனர். செயல்களே புரிய வேண்டாத ஒருவித பௌத்த நிர்வாண நிலையையே நாம் அடையக்கூடிய மிக உயர்ந்த நிலையாக இவர்கள் கருதுகின்றனர். அணுக்களின் சேர்க்கையினாலேயே இந்த சரீரம் உருவாகியிருப்பதால் இந்த அணுக்களை மீண்டும் பிரிப்பதன் மூலம் எல்லா துன்பங்களுக்கும் தீர்வு காணலாம் என்றே புத்தர் கூறினார். இத்தகைய தீர்வு வீட்டு வரிகட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக வீட்டையே இடித்து விட சொல்லும் தீர்வுக்கு சமானமாகும். ஆனால் பகவத்கீதையோ இத்தகைய தீர்வுகளுக்கு மாறாக ஜட சரீரம் மட்டுமே நமது அடையாளம் அல்ல, ஜடப்பொருட்களின் சேர்க்கையினால் உருவான இந்த சரீரத்திற்கு அப்பால் ஆத்மா என்ற ஒன்று இருக்கின்றது என்றும் நம்மிடமிருக்கும் உணர்வு சக்தியே ஆத்மாவின் அடையாள சின்னம் என்றும் சுட்டி காட்டுகின்றது. உணர்வு என்னும் சக்தி இருப்பதை நாம் மறுக்க முடியாது. உணர்வு சக்தி இல்லாத சரீரம் வெறும் சடலமே. உணர்வு சக்தி சரீரத்தை விட்டு பிரிமாயின் வாய் பேசுவதில்லை, கண்கள் பார்ப்பதில்லை, செவிகள் கேட்பதில்லை. ஒரு சிறு குழந்தை கூட இந்த உண்மையை உணர்கின்றது. சரீரத்தின் இயக்கத்திற்கு உணர்வு சக்தி இன்றியமையா தேவையா என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும். உணர்வு சக்தி என்பது என்ன? வெப்பமும் புகையும் நெருப்பின் சின்னங்களாவது போல் உணர்வு சக்தி ஆத்மாவின் சின்னமாக விளங்குகிறது. ஆத்மாவின் தன் இயக்க சக்தியே உணர்வு வடிவத்தில் வெளிப்படுகின்றது. நம்முள் உறையும் உணர்வு சக்தி சந்தேகமின்றி ஆத்மா இருப்பதை நிரூபிக்கின்றது. இந்த தத்துவம் பகவத்கீதையில் மட்டுமல்லாது மற்ற எல்லா வேத நூலும் நிலைநாட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீ சங்கராச்சாரியரை பின்பற்றி இறைவனுக்கு உருவம் கிடையாது என கூறும் அருவவாதிகள் இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து துவங்கும் குருசீல பரம்பரை தோன்றர்களாகிய வைஷ்ணவர்கள் ஆகிய இரு தரப்பினரும் ஆத்மா இருப்பதை ஏற்கின்றனர். ஆனால் புத்த மதத்தை சார்ந்தவர்களோ ஆத்மா இருப்பதை மறுக்கின்றனர். ஜனசக்தியின் மூலப்பொருட்கள் வெவ்வேறு விதமாக ஒன்று கூடும்போது ஒரு குறிப்பிட்ட நிலையில் உணர்வு நிலை உற்பத்தியாகின்றது என்றே பௌத்தர்கள் வாதிக்கின்றனர். ஜனசக்தியின் மூலப்பொருட்கள் அனைத்தும் உலகில் வேண்டிய அளவு இருந்த போதிலும் அவற்றை ஒன்று சேர்ப்பதன் மூலம் நம்மால் ஒரு உயிரை உண்டாக்க முடியவில்லை. இதை நோக்கும் பொழுது மேற்கூறிய பௌத்தவாதம் தவறு என்பது தெளிவாகின்றது. மனிதன் இறந்த பிறகு எஞ்சி நிற்கும் சடலத்தில் எல்லா மூலப்பொருட்களும் குறையாது இருந்தும் நம்மால் உயிர் சக்தியை அவ்வுடலில் மீண்டும் கொண்டு வர முடிவதில்லை. சாதாரணமாக ஒரு இயந்திரத்தில் ஏதாவது ஒரு உறுப்பு பழுதுபடுமாயின் அப்பகுதியை செப்பனிடுவதன் மூலமாக அல்லது புதுப்பிப்பதன் மூலமாகவோ அந்த இயந்திரத்தை மீண்டும் இயங்க வைக்கின்றோம். ஆனால் நமது உடல் இயந்திரத்தை போன்றது அல்ல. சரீரம் குலைந்து உயிர் சக்தி உடலை விட்டு போகுமாயின் பழுதுபட்ட பகுதிகளை செப்பனிடுவதைப் போல நம்மால் உயிர் சக்தியை மீண்டும் அச்சரீரத்தில் கொண்டு வர முடியாது. சரீரத்தை இயக்கும் ஆத்மா சரீரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வஸ்துவாகும். ஆத்மா இருக்கும் வரையிலே நமது சரீரம் உயிர் துடிப்புடன் இயங்குகிறது. ஆத்மா சரீரத்தை விட்டு அகலுமாயின் நம்மால் மீண்டும் அச்சரீரத்தை உயிர்ப்பிக்க அறவே முடியாது. ஜடப்புலன்களின் வாயிலாக ஆத்மா இருப்பதை காண முடியாமல் போவதால் ஆத்மா இல்லை என நாம் வாதிக்கின்றோம். ஆனால் இவ்வுலகில் கூட புலன்களின் பார்வைக்கு அப்பாற்பட்ட வஸ்துக்கள் பல இருக்கின்றன. ஒன்று காற்று, இரண்டு வானொலி அலைகள், மேலும் ஒளி ஆகியவற்றை நாம் கண்ணால் காண்பதில்லை. மேலும் நமது மழுங்கிய புலன்களுக்கு புலப்படாத கிருமிகள் பல உள்ளன. கண்ணால் பார்க்க முடிவதில்லை என்பதால் இவை அனைத்தும் இல்லை என்று முடிவு செய்ய முடியாது. மழுங்கிய புலன்களால் காண முடியாதவற்றை நுண்ணோக்கி போன்ற உபகரணங்கள் மூலமாக காணலாம். ஆனால் அணுவை விட சிறியதான ஆத்மாவை நாம் புலன்களினாலும் உபகரணங்களினாலும் காண முடிவதில் இல்லை என்பதால் ஆத்மா இல்லை என்று முடிவு கட்டக்கூடாது. ஆத்மா இருப்பதை அதன் பிரத்யேக அறிகுறிகளால் நாம் உணர்ந்து கொள்கிறோம். நாம் இந்த சரீரம் என்று தவறாக நினைப்பதே நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் காரணம் என்று பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் சுட்டிக்காட்டுகின்றார். மாத்ராஸ் பஸ்தாசு கவுந்தேயா சீதோஷன சுகதுக்கதா அகமாபாயினோ அனித்யா ஸ்தாமத திதிக்ஸோ பாரதா. குந்தியின் புத்திரனே, வெப்பம், குளிர், இன்பம், துன்பம் என்று நிலையில்லாது தோன்றி மறையும் உணர்வுகள் அனைத்தும் தோன்றி மறையும் கோடை குளிர் போன்ற பருவகாலங்களுக்கு ஒப்பானவையே. பாரதகுல தோன்றலே, இவ்வுணர்வுகள் அனைத்தும் நமது புலன் ஈடுபாடுகளின் காரணமாகவே எழுகின்றன. அவற்றினால் பாதிக்கப்படாமல் அவற்றை பொறுத்து கொள்ள நாம் பழகி கொள்ள வேண்டும். கோடை காலத்தில் நீரை தொட்டால் இதமாக இருப்பதாக உணர்கிறோம். ஆனால் குளிர்காலத்தில் ஜில் என்று இருப்பதால் அதே நீரை தவிர்க்கின்றோம். இரண்டு பட்சத்திலும் நீர் ஒன்றே. ஆனால் ஜடப்புலன்களின் வாயிலாக நாம் அனுபவிக்கும் போது ஒரே நீர் சூழ்நிலைக்கு ஏற்ப ஆனந்தத்தையும் துன்பத்தையும் நமக்கு தருகின்றது. ஜட சரீரத்தின் காரணமாகவே ஆனந்தமும் சோகமும் மாறி மாறி அனுபவிக்கப்படுகின்றன. குறிப்பிட்ட சூழ்நிலையில் நமது சரீரமும் மனதும் ஆனந்தத்தையும் சோகத்தையும் அனுபவிக்கின்றன. ஆனந்தத்தை அனுபவிப்பது ஆத்மாவின் இயற்கையான நிலை என்பதால் தான் ஆனந்தத்தை அனுபவிக்க நாம் ஆர்வமாக உள்ளோம். அழியா தன்மை, பூரண அறிவு, பூரண ஆனந்தம் ஆகியவற்றினால் சச்சிதானந்தம் ஆன சரீரத்தை உடைய புருஷோத்தமரான இறைவனின் ஒரு துளியே நமது ஆத்மா ஆகும். உண்மையில் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ற பெயர் மத சார்புகளுக்கு அப்பாற்பட்ட இறைவனுடைய பெயராகும். கிருஷ்ண் என்ற பதம் மிக உயரிய என்ற பெயர் மிக உயரிய ஆனந்தம் என்று பொருள்படுகின்றது. மிக உயரிய ஆனந்தத்தின் இருப்பிடமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனின் துளி பாகமாகிய நாம் ஆனந்தத்தை தேடி அழைகிறோம். எல்லையில்லா சமுத்திரத்திடம் இருக்கும் எல்லா குண நலன்களும் ஒரு சிறிய சமுத்திர துளியிடத்திலும் இருக்கின்றது. அதேபோன்று ஆத்மாக்களாகிய நாம் அளவில்லாத பூரண புருஷரான இறைவனின் சிறிய அம்சங்கள் என்ற போதிலும் இறைவனிடம் இருக்கும் எல்லாவித குண நலன்களையும் சிறிய அளவில் நாம் பெற்று இருக்கின்றோம். அணுவளவே ஆன போதிலும் ஆத்மா இந்த தேகம் முழுவதையும் பல அற்புதமான வழிகளில் இயங்க வைக்கின்றது. உலகெங்கும் பெரிய நகரங்கள், நெடுஞ்சாலைகள், பாலங்கள், நினைவு சின்னங்கள், சமுதாய வளர்ச்சிகள், பெரிய கட்டிடங்கள் என நாம் காண்கின்றோம். இவற்றையெல்லாம் உருவாக்கியது யார்? தேகத்து உள்ளே இருந்து இயங்கும் சிறு துளிகளான ஆத்மாக்களே இவை அனைத்தையும் உருவாக்கி இருக்கின்றன. மிகச்சிறிய ஆத்மாக்களான நம்மால் இப்பேற்பட்ட பெரும் செயல்களை புரிய முடிகின்றது என்றால் இந்த அணுத்துகளுக்கு எல்லாம் காரணகர்த்தாவான பரமபுருஷன் எனப்படும் இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணன் நம்மை விட எத்தனை பெரிய காரியங்கள் செய்யக்கூடும். இறைவனுடைய இயற்கையான தன்மைகளான பூரண ஆனந்தம், பூரண அறிவு, நித்தியத்துவம் ஆகியவற்றை பெறவே ஆத்மாக்களான நாம் அனைவரும் மிக ஆவலுடன் முயல்கின்றோம். ஆனால் ஜட சரீரத்தை பெற்றதன் காரணமாக நம்முடைய ஆவல்கள் பூர்த்தி பெறாது நிற்கின்றன. ஆத்மா தனது ஆவலை எவ்வாறு பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்ற தகவல் பகவத்கீதையில் தரப்பட்டுள்ளது. தற்சமய குறைபாடுகள் நிறைந்த கருவியின் வாயிலாக, ஜட சரீரத்தின் வாயிலாக நித்தியத்துவம், ஆனந்தம், அறிவு ஆகியவற்றை நாம் பெற முயலுகின்றோம். ஆனால் இவற்றை அடையாததற்கு காரணமே நமது ஜட சரீரம்தான் என்பது உண்மை. ஆகவே ஜட சரீரத்திற்கு அப்பாற்பட்ட நமது ஆன்மீக நிலையை நாம் உணர வேண்டும். நாம் இந்த சரீரம் அல்ல என்று ஏற்றளவில் புரிந்து கொண்டால் மட்டும் போதாது. எப்போதும் நாம் இந்த சரீரத்திற்கு அப்பாற்பட்ட எஜமானனாக தனித்து செயல்பட வேண்டும். நமது சரீரத்திற்கு சேவகனாக நாம் செயல்படக்கூடாது. மோட்டார் வாகனத்தை எவ்வாறு இயக்க வேண்டும் என்பது தெரியுமானால் மோட்டார் வாகனத்தினால் நல்ல பயன் கிடைக்கும். வாகனத்தை இயக்க தெரியாது பயன்படுத்தினால் அதே மோட்டார் வாகனம் நமக்கு அபாயத்தை விளைவிக்கும். புலன்களின் கோர்வையே சரீரமாகும். இப்புலன்கள் யாவும் பலவிதமான இன்பங்களை பெறவே விளைகின்றன. அழகிய ஒரு ஆணை அல்லது பெண்களை கண்கள் நோக்கும்போது வா அங்கே சென்று அழகிய ஆணை பெண்களை நோக்கலாம் என்றே கண்கள் நம்மை அழைத்து செல்கின்றன. செவி புலன்கள் ஓ மிக அற்புதமான இன்னிசை ஒலிக்கின்றது நாம் சென்று கேட்கலாம் என்று நமக்கு கூறுகின்றன. நாக்கு ஓ சிற்றுண்டி சாலையிலே மிக அற்புதமான உணவு பண்டங்கள் விற்கப்படுகின்றன சென்று உண்ணலாம் என்றே நம்மை இட்டுச் செல்கின்றது. இவ்வாறாக புலன்கள் நம்மை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடைவிடாது அலைக்கழித்து இட்டுச் செல்வதால் நாம் எப்போதும் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கின்றோம். இந்திரியானாம் ஹி சரதாம் என் மனோ அணுவிதியதே ததஸ்ய ஹரதி பிரஜாம் வாயுர் நாவாம் இவாம்பசி. நீரில் மிதக்கும் படகானது எவ்வாறு வலிமையான காற்றினால் பலவந்தமாக இழுத்துச் செல்லப்படுகின்றதோ அதை போன்று நமது மனம் ஒரே ஒரு புலன் இன்பத்திலே ஈடுபாடு கொண்டாலும் கூட போதும், அப்புலன் இன்பமானது நமது புத்தி திறனை அறவே குலைத்துவிடும். பகவத்கீதை 2:67. புலன்களை கட்டுப்படுத்த தெரிந்து கொள்வது அவசியம். புலன்களை முழுவதும் கட்டுப்படுத்த தெரிந்தவர்களுக்கே கோஸ்வாமி என்ற விருது அளிக்கப்படுகின்றது. கோ என்றால் புலன்கள் என்றும் சுவாமி என்றால் கட்டுப்படுத்துவர் என்றும் பொருள்படும். ஆகவே புலன்களை தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் கோஸ்வாமி என கருதப்படுகிறார். நிலையில்லா இந்த ஜட சரீரத்தை தான் என கருதுவோரால் உண்மையான ஆன்மீக நிலை எய்த முடியாது என்றே ஸ்ரீ கிருஷ்ணன் உரைக்கின்றார். தேக சுகங்கள் அனைத்தும் நிலையற்றவை, பெரும் போதையுட்டுவை. சில கணங்களையே நீடிக்கும் இச்சுகத்தை நம்மால் உண்மையாகவே நுகர முடியாது. உண்மையான சுகத்தை ஆத்மாவின் வாயிலாகத்தான் பெற முடியும், தேகத்தின் வாயிலாக பெற முடியாது. எனவே தேக சுகங்களால் திசை திருப்பப்படாது மிக கவனமாக நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். எவ்வாறாயினும் நமது கவனத்தை சிதற விடுவோமாயின் சரீரத்துக்கு அப்பாற்பட்ட ஜீவசக்தியின் உண்மையான தன்மையை நம்மால் உணர முடியாது. போக ஐஸ்வர்ய பிரசக்தானாம் தய அபகிருத சதசாம் வியாசியாத்மா புத்தி சமாவதோ நாவீதியதே திரைகுண்ய விசையாவிதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா நித்வந்தோ நித்யசத்வோ நிர்யோக சேம ஆத்மவான். ஜட உலக செழிப்புகள் புலன் இன்புகள் ஆகியவற்றினால் மிகவும் நாட்டம் கொண்டு இருப்பவர்கள் மனதிலும் அத்தகைய விஷயங்களில் குழம்பி இருப்பவர்கள் மனதிலும் இறைவனுடைய அன்பு பூர்வமான பக்தி சேவையில் ஈடுபடும் தீர்மானமான ஆசை எழுவதில்லை. நல்வினை உடல் இன்பம் அறியாமை என்னும் மூன்று குணங்களின் சேர்க்கையினால் விளையும் விஷயங்களை பற்றி வேதங்கள் உரைக்கின்றன. ஓ அர்ஜுனா, இம்மூக்குணங்களுக்கு மேலான உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு உயர்வாயாக. ஜட உலக இருமையிலிருந்து விடுவித்துக் கொண்டு லாபம் சுய பாதுகாப்பு ஆகிய கவலைகளை அறிவை நீக்கி தன்னை உணர்ந்த ஆன்மீக நிலையிலே நிலைத்து நிற்பாயாக. பகவத்கீதை 2:44, 45. வேதம் என்ற பதம் அறிவை தரும் புத்தகங்களை குறிக்கின்றது. தேசம் மக்கள் சமுதாய சூழ்நிலை ஆகியவற்றிற்கு ஏற்ப பலவிதமான அறிவை தரும் நீதி நூல்கள் உலகெங்கும் இருக்கின்றன. இந்தியாவில் நீதி நூல்கள் வேதங்கள் என அழைக்கப்படுகின்றன. மேற்கத்திய நாடுகளில் இத்தகைய புத்தகங்கள் பழைய சுவிசேஷம் புதிய சுவிசேஷம் என்ற தலைப்புகளில் விளங்குகின்றன. முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர்களோ குரான் எனும் நீதி நூலை ஏற்கின்றனர். இந்த நீதி நூல்களின் நோக்கம் என்ன? பரிசுத்தமான ஆத்மாக்கள் என்ற அறிவை நமக்கு புகட்டுவதே. தேகபந்தத்தின் காரணமாக நாம் புரியும் காரியங்களை விதிமுறைகள் மற்றும் கோட்பாடுகளின் மூலம் கட்டுப்படுத்துவதே அவை அனைத்தின் நோக்கமாகும். இந்த விதிமுறைகளும் கோட்பாடுகளுமே பண்பு நெறிகளாக ஏற்கப்படுகின்றன. உதாரணமாக பைபிளில் 10 கட்டளைகள் என்னும் கோட்பாடுகளின் மூலம் நமது வாழ்க்கை கட்டுப்படுத்தப்படுகின்றது. வாழ்க்கையின் உன்னத குறிக்கோளை அடைவதற்கு நமது சரீரங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட வேண்டும். விதிமுறைகளை கடைபிடிக்காமல் ஒருவராலும் வாழ்க்கையின் உன்னத நிலையை எய்த முடியாது. தேசங்கள் நீதி நூல்கள் ஆகியவற்றிற்கு ஏற்ப விதிமுறைகள், கோட்பாடுகள் ஆகியவை மாறுபட்டு விளங்கலாம். இவ்வித்தியாசங்களை நாம் பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் காலம், சூழ்நிலை, மக்களின் மனப்பாங்கு ஆகியவற்றிற்கு ஏற்ப இவ்விதிமுறைகள் நியமிக்கப்பட்டு இருக்கின்றன. ஆனால் எல்லா இடங்களிலும் கட்டுப்பாடான வாழ்க்கையின் குறிக்கோள் ஒன்றே. அதேபோல் அரசாங்கங்களும் மக்களை கட்டுப்படுத்த சட்டங்கள் விதிக்கின்றன. சட்டக்கணி துணையின்றி எந்த ஒரு அரசாங்கமோ அல்லது சமுதாயமோ முன்னேற முடியாது. மேலே குறிப்பிட்ட பகவத்கீதை ஸ்லோகத்தில் ஜடசக்தியின் முக்குணங்களை, அதாவது நல்வினை, உடல் இன்பம், அறியாமை ஆகியவை கட்டுப்படுத்துவதற்காக வேதங்களில் தரப்பட்டிருக்கின்றன என அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் உரைக்கின்றார். திரைகுண்யா விசையா வேதா. ஆனால் இயற்கையின் மாறிவரும் இத்தகைய குணங்களுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக நிலையில் ஆத்மா என்ற நினைவுடன் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுமாறே அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் உரைக்கின்றார். ஏற்கனவே குறிப்பிட்டபடி வெப்பம், குளிர், இன்பம், துன்பம் போன்ற இருமைகள் அனைத்தும் புற உலக பொருட்கள் மீது புலன்கள் ஈடுபடும் போதே உருவாகின்றன. சுருங்க சொல்வோமாயின் சரீரமே நாம் என்று நினைக்கும் போது இந்த இருமைகள் அனைத்தும் எழுகின்றன. இவ்வுலகிலே பெரும் செல்வாக்கு, அதிகார மேன்மை ஆகியவற்றை பெறுவதில் அதீதமாக விருப்பம் உள்ளவர்களே துயரம் அல்லது சொர்க்கலோக இன்பம் பெற வேதங்கள் உறுதி செய்யும் வழிமுறைகளான யாகங்கள் மற்றும் இதர மத சடங்குகள் கவரப்படுகின்றனர் என ஸ்ரீ கிருஷ்ணர் சுட்டி காட்டுகின்றார். ஆனந்தத்தை பெறுவது சந்தேகமின்றி நமது பிறப்பு உரிமை ஆகும். ஏனெனில் ஆனந்தத்தை அடைய முழுவதே ஆத்மாவின் சுயநிலையாகும். ஆனால் ஜட உலக வாழ்க்கையின் மூலம் ஆனந்தத்தை பெற முயற்சிப்பதே நாம் புரியும் மாபெரும் தவறாகும். ஆனந்தத்தை பெறுவதற்காகவே ஒவ்வொருவரும் ஜட உலக விஷயங்களின் பால் ஈடுபட்டு தம்மால் முடிந்த அளவு அறிவை சேகரிக்கின்றனர். வேதியியல் விஞ்ஞானி, இயற்பியல் விஞ்ஞானி, அரசியல்வாதி, கலைஞன் என பலவித திறமைசாலிகளாக உருவாகின்றனர். ஒவ்வொருவரும் அநேக விஷயங்களை பற்றி சிறிதளவாவதும் அல்லது சில விஷயங்களை பற்றி அநேகமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதுவே பொதுவாக அறிவு என கருதப்படுகின்றது. ஆனால் உயிர் இந்த தேகத்தை விட்டு அகன்றவுடனே இவ்வறிவு அனைத்துமே நாம் அறிவை இழக்கின்றோம். முந்தைய பிறவியிலே ஒருவர் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பிறவியிலே அவர் மீண்டும் பள்ளிக்கூடத்திற்கு சென்று எப்படி எழுதுவது, படிப்பது என்பதிலிருந்து ஆரம்பித்து மீண்டும் கல்வி பயின்றே ஆக வேண்டும். நிரந்தரமான அறிவை பெறவே நாம் அனைவரும் ஆவலாக இருக்கின்றோம். ஆனால் இந்த ஜட சரீரத்தின் மூலமாக நிரந்தரமான அறிவை நாம் பெற முடியாது. இதே மாதிரியாக சரீரங்கள் மூலமாக இன்பத்தை பெற நாம் அனைவரும் முயன்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் சரீரத்தினால் பெறக்கூடிய இன்பம் உண்மையான இன்பம் அல்ல. அது செயற்கையான இன்பம். செயற்கை இன்பத்தை பெறுவதில் நமக்கு நாட்டம் இருக்கும் வரை நிரந்தரமான இன்பத்தை பெறும் நிலையை நம்மால் எய்த முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜட சரீர வாழ்க்கையை நாம் ஒரு நோய் வாய்ப்பட்ட நிலையாக கருத வேண்டும். நோய் வாய்ப்பட்டவரால் சரிவர வாழ்க்கையை அனுபவிக்க முடிவதில்லை. உதாரணமாக மஞ்சள் காமாலை வசப்பட்டவருக்கு கற்கண்டும் கசக்கும். ஆனால் ஆரோக்கியமாக இருப்பவர் அதன் இனிப்பை சுவைக்கின்றார். இருவர் உண்ணும் கற்கண்டு ஒன்றே ஆயினும் அவரது ஆரோக்கியத்திற்கு ஏற்ப மாறான சுவையை பெறுகின்றார். அதே மாதிரியாக ஜட சரீர சம்பந்தம் என்னும் நோயிலிருந்து விடுபடாதவரை நம்மால் ஆன்மீக வாழ்க்கையின் இனிய சுவையை உணர முடியாது. மாறாக ஆன்மீக வாழ்க்கை மிக கசப்பாகவே தோன்றும். அதே நேரத்தில் ஜட உலக வாழ்க்கையை தடையின்றி சுவைக்க முற்படுவதன் மூலம் நமது நோய் வாய்ப்பட்ட நிலைமை மேலும் மேலும் அதிகரிக்கவே செய்கின்றது. டைபாய்டு வியாதியுடைய நோயாளி திட பதார்த்தங்களை உண்ணக்கூடாது, ஆனால் நோயாளி ஆனந்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒருவர் பலவித திடப்பண்டங்களை நோயாளிக்கு தர அதை நோயாளி உண்ணுவாராயின் அவருடைய நோய் அதிகரித்து உயிரை கூட இழக்க நேரிடும். அதே ரீதியாக ஜட உலக வாழ்க்கை என்னும் துயரமான சூழலிலிருந்து விடுமுன ஆவல் படைத்தவர்கள் தேக சம்பந்தமான தேவைகளையும் இன்பங்களை குறைத்து கொள்ள வேண்டும். இவ்வுலகில் நாம் பெறும் இன்பம் உண்மையான இன்பம் அல்ல. உண்மையான இன்பம் என்றும் முடிவுற்றது. மகாபாரத்தில் ஒரு செய்யுளில் ரமந்தே யோகின அதந்தே, ஆன்மீக நிலைக்கு தம்மை உயர்த்து கொள்ள முயலும் யோகிகளுக்கே உண்மையான ஆனந்தம் கிட்டுகின்றது. ஆனால் இந்த ஆனந்தமும் முடிவுறாத ஆனந்தமாகும். உண்மையான ஆனந்தத்தை முழுமையாக கொண்டுள்ள ஸ்ரீ கிருஷ்ணருடன் உறவு கொண்டு அனுபவிப்பதால் யோகிகளின் ஆனந்தம் முடிவுறாது நீடிக்கின்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே உண்மையாக ஆனந்தத்தை அனுபவிப்பர். பகவத்கீதை இதை நிரூபணம் செய்கின்றது. போக்தாராம் எகேதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானம் யாத்வாம் மாம் சாந்தி மிருச்சதி. கிருஷ்ணராகிய நானே எல்லாவித யாகங்களாலும் தவங்களாலும் பெறப்படும் விளைவுகளை இறுதியாக அனுபவிப்பவன். எல்லா லோகங்களுக்கும் லோகாதிபதிகளுக்கும் அதிபதி நான். அனைத்து ஜீவாத்மாக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கு நலனை விரும்புவதும் தருவதும் நானே என சந்தேகமற புரிந்து கொள்வதால் ரிஷிகள் எல்லா விதமான ஜட உலக துயரங்களிலிருந்து விடுபட்டு அமைதியை பெறுகின்றனர். போகா என்றால் ஆனந்தம் என்று பொருள்படும். நாம் அனுபவிக்கப்படுவர் என்பதை உணரும் போதே நம்முடைய ஆனந்தம் உருவாகின்றது. ஏனெனில் உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்கின்றது புருஷோத்தமரான ஸ்ரீகிருஷ்ணர் ஆவார். நாம் அவரால் அனுபவிக்கப்படுகின்றோம். இந்த உறவு நிலையின் பிரதிபலிப்பை ஜட உலகிலே கணவன் மனைவியின் இடையே விளங்கும் உறவிலே காணலாம். கணவன் அனுபவிப்பவன், புருஷா மனைவி அனுபவிக்கப்படுகின்ற பிரகிருதி. பிரகிருதி என்ற சொல்லில் பிரி என்னும் பதம் பெண்ணை குறிக்கின்றது. புருஷா அல்லது ஆத்மா அனுபவிப்பது பிரகிருதி அல்லது இயற்கை அனுபவிக்கப்படுவது. எப்படி இருப்பினும் அனுபவிக்கும் ஆனந்தத்தில் கணவன் மனைவி இருவரும் சமமாக அனுபவிக்கின்றனர். உண்மையில் ஆனந்தம் சுவைக்கப்படும் பொழுது கணவன் அதிகமாக ஆனந்தத்தை பெறுகின்றான், மனைவி குறைந்த ஆனந்தத்தை பெறுகின்றாள் என்ற வேற்றுமையே கிடையாது. ஆதிக்கம் செலுத்துவது ஆண், ஆதிக்கம் செலுத்தப்படுவது பெண் என்ற போதிலும் இன்பத்தில் வேற்றுமை கிடையாது. ஆன்மீக தளத்திலே கூறும்போது நாம் அனைவரும் ஆனந்தம் அனுபவிக்கப்படுபவர்களே. கடவுள் அளவின்றி தம்மை வியாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் அவருடைய வியாபகங்களே, எக்ஸ்பான்ஷன்ஸ். கடவுள் ஒருவரே இருப்பினும் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக தம்மிடமிருந்து பல பிரிவுகளை அவர் உருவாக்கி இருக்கிறார். பல விரிவுகளை அவர் உருவாக்கி இருக்கின்றார். தனியாக ஒரு அறையிலே உட்கார்ந்து நமக்கு நாமே பேசிக்கொள்வதன் மூலம் ஆனந்தத்தை பெற முடியாது என்பது தெரிந்ததே. ஆனால் ஐந்தாறு நபர்கள் ஒன்றாக கூடும் பொழுது பரஸ்பரம் ஆனந்தம் அதிகரிக்கின்றது. பல நடுவில் கிருஷ்ணரை பற்றி பேசும்போது நம்முடைய ஆனந்தம் பல மடங்கு அதிகரிக்கின்றது. இவ்வாறு ஆனந்தத்தை பெறும் வகைகள் பல. இறைவன் தான் அனுபவத்திற்காக பல வகைகளிலே தம்மை விரிவுபடுத்திக் கொண்டு இருக்கின்றார். ஆகவே அனுபவிக்கப்படவே சிருஷ்டிக்கப்பட்டோம் என்பதே உண்மை நிலை. அனுபவிக்கப்படும் நாம், அனுபவிக்கும் இறைவன் ஆகிய இருவிடத்திலும் சுய உணர்வு உள்ளது. ஆனால் அனுபவிக்கப்படுகிற நம்முடைய உணர்வு அனுபவிக்கும் இறைவனுடைய உணர்வுக்கு உட்பட்டதே ஆகும். ஸ்ரீகிருஷ்ணர் அனுபவிப்பவர், நாம் அனுபவிக்கப்படுவர்கள் என்ற போதிலும் அனுபவிக்கும் ஆனந்தத்தில் எல்லோரும் சமமாக பங்கு உண்டு. இறைவன் ஆனந்தத்தை அனுபவிப்பதில் பங்கு பெறும்போது நம்முடைய ஆனந்தம் உண்மையாக முழுமை பெறுகின்றது. ஜனசரீரத்தின் மூலமாக இறைவனுடன் தொடர்பு ஏதுமின்றி ஆனந்தத்தை பெற வாய்ப்பு இல்லை. ஆகையினால் தான் ஜடசரீரத்தின் மூலம் புலனின்பம் பெறுவதை பகவத்கீதை முழுவதும் கண்டனம் செய்யப்பட்டுள்ளது. மாத்ரா ஸ்பஷ்டாசு கௌந்தேயா சீதோசர சுகுதுக்குதா அகமா பயனோ அனித்யா ஸ்தாம்த திதிக்ஸோ பாரதா. குந்தியின் புத்திரனே, வெப்பம் குளிர் இன்பம் துன்பம் என்று நிலையில்லாது தோன்றி மறையும் உணர்வுகள் அனைத்தும் தோன்றி மறையும் கோடை குளிர் போன்ற பருவகாலங்களுக்கு ஒப்பானவே. பாரதகுல தோன்றிலே இவ்வுணர்வுகள் அனைத்தும் நமது புலன் ஈடுபாடுகளின் காரணமாகவே எழுகின்றன. அவற்றினால் பாதிக்கப்படாமல் அவற்றை பொறுத்து கொள்ள நாம் பழகி கொள்ள வேண்டும். பகவத்கீதை 2:14. நம்முடைய ஜர சரீரமானது ஜட சக்திகளின் நல்வினை உடல் இன்பம் அறியாமை கலப்பினாலேயே உருவாகி இருக்கின்றது. சந்தேகமின்றி இது அழிவுக்குரியதே ஆகும். அந்த வந்த இமே தேகே நித்திய ஸ்போக்தா சரீரின அநாசிசனோ அப்ரமேயசிய தஸ்மாத் யுத்வசிய பாரதா. ஜட உலக கன பரிமாணங்களுக்கு அப்பாற்பட்ட அழிவற்ற நித்தியமான ஆத்மாவுடைய ஜட சரீரத்திற்கு மட்டுமே அழிவு நேரிடுகிறது. ஆகவே பரதகுலத்தொன்றுடைய அர்ஜுனனை யுத்தம் புரிவாயாக. பகவத்கீதை 2:18. இவ்வாறாக ஜட சரீரம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை நீக்கிவிட்டு உண்மையான ஆன்மீக நிலைக்கு நம்மை உயர்த்தி கொள்ளும்படி ஸ்ரீகிருஷ்ணன் நம்மை ஊக்குவிக்கின்றார். குணான் ஏதான் அதித்ய திரீன் தேகி தேகம் சமுத்பவான் ஜன்ம மிருத்து ஜராது கைர் விமுக்தோ அமிர்தம் அஷ்ணுதே. நல்வினை உடலின்பம் அறியாமை என்னும் முக்குணங்களின் ஈடுபாட்டையும் தவிர்க்கும் போதே ஜட உலகில் சிக்கிய ஜீவாத்மா பிறப்பு இறப்பு மூப்பு நோய் ஆகிய துன்பங்களின் பிடியிலிருந்து விடுபடுகின்றான். அத்தகைய ஆத்மா இந்த வாழ்விலேயே அமிர்தம் என்னும் ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட பிரம்மபூத என்னும் ஆன்மீக நிலைக்கு உயர்வதற்கு நாம் கிருஷ்ண உள்ளுணர்வு முறையை கடைபிடிக்க வேண்டும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு பரிசாக அளித்திருக்கும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரிஹரே ஹரிராம் ஹரிராம் ராம் ராம் ஹரிஹரி என்னும் மகாமந்திரத்தை ஜபிப்பது கிருஷ்ண உள்ளுணர்வு நிலை எய்த வெகுவாக பயன்படும். இந்த மகாமந்திரத்தை உச்சரிக்கும் முறையானது பக்தியோகம் அல்லது மந்திர யோகம் என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த மார்க்கம் மிகச்சிறந்த ஆன்மீகவாதிகளால் பின்பற்றப்படுகின்றது. அத்தகைய ஆன்மீகவாதிகள் எவ்வாறு ஜட சரீரத்தின் பிணைப்பினால் ஏற்படும் பிறப்பு இறப்பு ஆகியவற்றை தவிர்த்து தமது சுயநிலையை எய்துகின்றனர், இந்நிலையிலேயே அவர்கள் எவ்வாறு ஜட உலக பிரபஞ்சங்களை தாண்டி ஆன்மீக பிரபஞ்சங்களை அடைகின்றனர் என்பதை பின்வரும் அத்தியாயங்களில் விவரிக்கப்படுகின்றது.